நம்ம சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்பிலே வார நாட்களில் நம்முடைய கண்களுக்கு சிக்கலாகப்படுகின்ற வேத பகுதிகளை நம்ம ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த தலைப்பின் கீழ் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் நான் ரெண்டு தடவை இதுவரை வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரிகைகள் பற்றி ரொம்ப பேருக்கு தெளிவான விளக்கம் இல்லை. அதுவும் பழைய ஏற்பாட்டில் அவருடைய கிரியைகள் பற்றி வேதத்தில் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்காததுனால பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ என்ற விதமாக சிந்திக்கிறவர்கள் தான் நம்ம மத்தியில் ரொம்ப அதிகம். அதிலும் இறையியல் அறிஞர்கள் கூட பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் செயல் பற்றி பெரிய கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் உண்மையிலேயே பரிசுத்தாவியின் செயல் அதிகமாக இல்லை என்று சொல்லுகின்ற இறையியல் அறிஞர்கள் கூட இருக்கிறார்கள். அந்த விதத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. ஆகவே இது ஒரு முக்கியமான பாடம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகள் நடைமுறைகள் என்பது மிகவும் முக்கியமான அவசியமான ஒரு பாடம். இப்ப நாம இதுவரையும் கடந்த ரெண்டு பாடங்களிலும் பார்த்து வந்திருப்பதை ஒரு சுருக்கமாக முதல்ல தந்துவிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி தொடர்ந்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி நாம ஆராயலாம். இந்த பாடத்தை ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பற்றிய தவறான போதனைகள் இன்னும் இருப்பதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். வேத இறையியலை முறைப்படுத்தப்பட்ட இறையியல் இருந்து பிரித்து, அதாவது பைபிளிக்கல் தியாலஜியை சிஸ்டமேட்டிக் தியாலஜியிலிருந்து பிரித்து, அந்த ரெண்டு இறையியலும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை என்று எண்ணி அதை அந்த கண்ணோட்டத்தோடு தொடர்ந்து வேத இறையியலை, பைபிளிக்கல் தியாலஜியை பழைய ஏற்பாட்டு தியாலஜி, புதிய ஏற்பாட்டு தியாலஜி என்ற முறையில் பிரித்து இறையியல் கோட்பாடுகளை ஆராய்ந்து வந்த முறை பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய தவறான முடிவுகளுக்கு இழுத்து சென்றது என்று நான் விளக்கியிருந்தேன். உண்மையில் கர்த்தருடைய வேதம் போதிக்கும் இறையியலை ஆராய்ந்து படிக்கிற பொழுது வேதம் ஒன்றே என்ற ஆணித்தரமான எண்ணத்தை நம்ம மனசுல வச்சு படிக்கணும். பைபிள் இஸ் ஒன். இறையியல் போதனைகளை ஆராய்கிற பொழுது அது தெளிவடைவதற்காக நடைமுறைக்கேற்றபடி அவற்றை பிரித்து ஒழுங்குபடுத்தி படிப்பது அவசியமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இறையியல் போதனைகளை வந்து பல பிரிவுகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதை சொல்லுவாங்க தியாலஜிக்கல் டிசிப்ளின்ஸ் சொல்லுவாங்க. யூ ஹேவ் பைபிளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, எக்லீசியாலஜி, அது சபையை பற்றிய போதனை, சொட்டீரியாலஜி இன்னொரு வார்த்தை ரட்சிப்பை பற்ற போதனை, நியூமட்டாலஜின்னு சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரை பற்றிய போதனை, இப்படியெல்லாம் இந்த பிரிவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நடைமுறையில இறையில படித்துக் கொள்வதற்கு நமக்கு உதவுவதற்காக. இருந்த பொழுதும் அந்த பிரிவுகள் எல்லாவற்றையும் ஒன்று கொண்டு தொடர்பில்லாதவையாக நினைத்து படித்து விளக்கம் கொடுத்தால் ஒன்றாக இருக்கின்ற வேதத்தை நாம் பிரித்து அதன் இறை போதனைகளை எல்லாம் குழப்பி விடுகின்ற இல்லது குழப்பமாக புரிந்து கொள்ளுகிற ஆபத்தில் கொண்டு போய் நம்ம விடும். ஆகவே வேதம் ஒன்றே, அதன் போதனையும் ஒன்று தான் என்பதை நாம மனசுல வச்சிருக்கணும். அடுத்து பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து உணராமல் போனது பரிசுத்த ஆவியானவர் பற்றிய தவறான முடிவுக்கு வருகிற ஆபத்தை உண்டாக்கியது. பெந்தகோஸ்தே தினம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில வருவது மிக முக்கியமானது ஒன்று. அப்படி அந்த பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாததால் சிலர் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்கு மறுபிறப்பை கொடுக்கிற செயலை செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். வேறு சிலர் பரிசுத்த ஆவியானவர் மூன்று விதமான செயலை பழைய ஏற்பாட்டில் செய்வதாகவும், இருந்த பொழுதும் அந்த மூன்று காரியங்களை செய்த பொழுதும் அவர் மனிதர்களுக்கு மறுபிறப்பு கொடுக்கின்ற செயலை செய்யவில்லை என்று சொல்ல ஆரம்பித்தார். வேறு சிலர் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே தினத்துக்கு முன்பு ஒரு விதமான செயலையும் பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகு இன்னொரு விதமான செயலையும் செய்தார் என்றும், இருந்த பொழுதும் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவருக்குமே மறுபிறப்பை கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றும் விளக்கி இருக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா தேர் நோ ரீஜெனரேஷன் நோ சாங்டிஃபிகேஷன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. அப்ப இவர்கள் கேம்பல் மோகன் மற்ற லியோன் மோரிஸ் காமன்டேட்டர் இவர்கள் இவர்களை போன்றவர்கள் அடங்குகிறார்கள் நான் விளக்கியிருந்தேன். இப்ப இந்த இடத்துல இப்ப நான் சொல்ல போறது இதுவரையும் வரல. நம் காலத்து சீர்திருத்த இறையியல் அறிஞர்கள் ஒருவரான சின்க்ளேர் ஃபெர்குசன், அவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், அவர் கொடுக்கிற விளக்கத்தை கவனிக்கணும். அதை நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை இஸ்ரவேலை கர்த்தர் ஒரு நாடாக மட்டும் ஆண்டு வந்ததோடு மட்டும் சம்பந்தமுடையதாக பார்ப்பது தவறு என்கிறார். அவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு மக்களில் ஒழுக்க மாற்றத்தை கொண்டு வருகிற ஆவியானவராகவும் இருந்திருக்கிறார் என்று விளக்குகிறார். இதற்கு உதாரணமாக சங்கீதம் 51 சின்க்ளேர் ஃபெர்குசன் உதாரணம் காட்டி தான் இதில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இல்லாமல் அத்தகைய அவன் 59 சந்தேகத்தில் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகளை அவன் வெளிப்படுத்தி இருக்கவே முடியாது என்கிறார் சின்க்ளேர் ஃபெர்குசன். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை பற்றி விளக்கும் எந்த வேத இறையிலும் பழைய ஏற்பாடு படிமுறையாக வளர்ந்து வருவதாகவும் அதே நேரம் ஒன்று சேர்த்தும் கர்த்தரின் வெளிப்படுத்தலை நமக்கு தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சின்க்ளேர் ஃபெர்குசன். அதனால் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் தனிப்பட்ட முறையில் மனிதர்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை புதுப்பித்தும் ஆவிக்குரியதும் ஒழுக்கம் தொடர்பானதுமான மாற்றங்களை செய்து வந்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இதை ஃபெர்குசன் சொல்லியிருக்கிறார். அதையே தான் இதுவரையும் மற்றவர்கள் இதே கருத்தை சொல்லியிருக்கிறத நான் காட்டியிருக்கிறேன். இதற்கு பிறகு நாம் பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை ஆராய ஆரம்பித்தோம். பெந்தகோஸ்தே தினத்தினால் அப்படி என்ன புதிதான காரியம் நடந்திருக்கிறது என்பதே நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிற பொழுது சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். முதலாவது, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கு இடையிலும் இருக்கின்ற உறவை நாம் குறைத்து மதிப்பிடக் கூடாது. பழைய ஏற்பாடு முன்னோக்கி பார்த்து தீர்க்க தரிசனமாக நடக்கப் போகிற காரியங்களை விளக்குகிறது. புதிய ஏற்பாடு பின்னோக்கி பார்த்து நடந்து போன நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் அளிக்கிறது. இயேசு புதிய ஏற்பாட்டில் தந்திருக்கும் விளக்கங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பெந்தகோஸ்தே தினத்துக்கு முன்பு அவருடைய சீடர்கள் பரிசுத்த ஆவியினால் மறுபிறப்பை அடைந்திருந்ததை அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே தினத்தில் வரவிருந்ததற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று, அப்போஸ்தல நடவடிக்கை 1:8 அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளையான சுவிசேஷத்தை யூதர்களுக்கும் புறஜாதியாளர்களுக்கும் பிரசங்கம் செய்வதற்கு அவசியமான ஆவிக்குரிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் வராமல் அடைய முடியாதிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிய பிறகே பெந்தகோஸ்தே தினத்தில் பேதுரு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் சுவிசேஷத்தை பெந்தகோஸ்தே தினத்தில் பிரசங்கம் செய்தார். அதை கேட்டு 3000 பேர் அன்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அத்தோடு பெந்தகோஸ்தே தினத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிய பிறகே முதன் முதலாக இதுவரையும் இருந்திராத விதத்தில் திருச்சபை ஒரு ஐக்கியமாக அமைக்கப்பட்டது. அதற்கு முன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகின்ற வரையில் மறுபிறப்படைந்த விசுவாசிகள் அதாவது பரிசுத்தவான்கள் உலகத்தில் இஸ்ரவேலர்கள் மத்தியில் கொஞ்ச பேராகவே இருந்தார்கள். அதற்கு தியோலோஜியன்ஸ் பயன்படுத்துகிற வார்த்தை ரெம்னன்ட், அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் வருகிறது, மீதமாயிருந்தவர்கள். அவருடைய பரிசுத்தாவினுடைய வருகைக்கு பின் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக ஆகிய திருச்சபையில் இணைக்கப்பட்டார்கள். இந்த வகையில் ஒரு ஐக்கியமாக திருச்சபை இதற்கு முன் பெந்தகோஸ்தே தினத்திற்கு முன் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் கிரியைகள் அனைத்தையும் நிறைவு செய்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியானவரை அனுப்புகிற வரையில் இந்த வகையில் திருச்சபை ஒரு அமைப்பாக இருந்திருக்க வழியே இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போகணும், அதுக்கு பிறகு அவர் பரிசுத்தாவிய இந்த உலகத்துக்கு அனுப்பணும், அதுக்கு பிறகுதான் திருச்சபை அப்படி அமையக்கூடியதாக இருந்தது. பெந்தகோஸ்திய தினத்திலேயே திருச்சபை ஒரு தனித்துவமான அமைப்பாக தனக்கே உரிய கிருபையின் நியமங்களை கொண்டு அமைந்தது. அந்நாளில் இருந்தே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக திருச்சபையில் இருந்து இயங்க ஆரம்பித்தார். இன்னும் ஒரு முக்கிய அம்சம், பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்திய தினத்தில் வந்து இறங்கிய பிறகே உலகம் முழுவதும் சுவிசேஷம் யூதர்கள் புரஜாதி மக்கள் என்ற பாகுபாடின்றி ஆவியானவரால் பிரசங்கம் செய்யப்பட்டது. அதற்கு முன் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியிலேயே பெரும்பாலும் கிரியை செய்து வந்திருந்தார். பெந்தகோஸ்தே தினம் என்றும் இராத வகையிலே அவருடைய உலகளாவிய ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தது. யோவேல் 2 29-30 வசனங்களில் காண்போம். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்தில் இது ரொம்ப முக்கியமானது. நான் இதுவரை பரிசுத்த ஆவியானவரை பற்றி இத்தனை உண்மைகளையும் விளக்கி இருக்கிறேன், நீங்களும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல நாம் இப்பொழுது முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி, பழைய புதிய ஏற்பாட்டு வேத நூல்களை எழுதியவர்கள் பெந்தகோஸ்தே தினத்தில் இருந்து ஆரம்பித்த யுகத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தை விட தீவிரமானதாக அதிரடியாக மாறுபட்டதாக விளக்கியிருப்பதற்கு காரணம் என்ன? எப்படி புதிய உடன்படிக்கை யுகம் பழைய ஏற்பாட்டை விட அப்படி ஒரு தீவிரமான ஒரு மாற்றத்தை கொண்டிருந்தது என்று எப்படி சொல்லலாம் என்பது கேள்வி. அதுக்கு காரணம் என்ன? அத்தகைய விளக்கங்களை இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து கவனிக்கலாம். முதல்ல எரேமியா தீர்க்க தரிசனம் 31 31-33 வசனங்கள் வரையும் பார்ப்போம். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் பொது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகின்ற உடன்படிக்கையானது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இந்த பகுதியில் புதிய உடன்படிக்கையோடு ஒப்பிடப்படுகின்ற அந்த பழைய உடன்படிக்கையானது மோசேயோடு கர்த்தர் சீனாய் மலையில் ஏற்படுத்திய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை பற்றித்தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இங்கேயே கர்த்தர் தன் ஒழுக்க நியதி கோட்பாட்டை, மாரல் லா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அதை 2 கற்பலகைகளில் எழுதி தன் கைப்பட எழுதி மோசேக்கு கொடுத்தார். அப்போஸ்தலனான பவுல் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு 2 Corinthians 3 2 7 வசனம் வரையும் விளக்குகிற பொழுது பழைய உடன்படிக்கையை அவர் எழுத்துக்குரியதென்றும் புதிய உடன்படிக்கையை ஆவிக்குரியதென்றும் விளக்குகிறார். மேலும் பழைய உடன்படிக்கையை அவர் எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவானதென்றும் புதிய உடன்படிக்கையை இருதயங்களாகிய சதையாகிய பலகை என்றும் விளக்குகிறார். இப்ப அந்த பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க, 2 Corinthians 3:2-7 எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கின்ற எங்கள் நிருபம் நீங்கள் தானே, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையாகிய பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஆகவே இப்ப இந்த இரண்டு உடன்படிக்கைகளுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு ஆச்சரியமானதாகவும் அதே நேரம் முழுமையானதாகவும் காணப்படுகிறது. எழுத்து கொள்ளுகிறது என்றும் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்றும் பவுல் இந்த பகுதியில் விளக்குகிறார். 6வது வசனத்தில் இரண்டு உடன்படிக்கைகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை விளக்கி பவுல் தந்திருக்கும் இந்த விளக்கத்தை நாம் ஒரே அடியானதாக அதற்கு மேல் எதுவும் இதை பற்றி சொல்லக்கூடிய முடியாததாக, அதாவது அப்சல்யூட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு அது ஒப்பீட்டு அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ரெண்டையும் ஒப்பிடப்படுகிறது, பட் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட். சரிங்களா? இந்த இடத்துல சிலர் தவறு செய்கிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டை நியாயப்பிரமாணத்தின் காலமாகவும் புதிய ஏற்பாட்டை கிருபையின் காலமாகவும் கணித்து ஒன்றை மற்றொன்றுக்கு எதிராக பார்ப்பது வேத போதனைகளை திருப்தி விளக்குகின்ற ஆபத்தை உண்டாக்கும். பவுல் கலாத்தியர் 3வது அதிகாரம் 21, நியாயப்பிரமாணம் கர்த்தரின் வாக்குறுதிகளுக்கு எதிரானதல்ல என்று விளக்கியிருக்கிறார். நம்ம கவனிக்கணும். கலாத்தியர் 3:21, அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே என்பதுதான் அதுக்கு பவுல் கொடுக்கின்ற பதில். ஆகவே நியாயப்பிரமாணம் வந்து அது பழைய ஏற்பாட்டுக்குரியது, அதுக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தூக்கி வீசுகிற எண்ணம் தப்பு. புதிய ஏற்பாடை மட்டும் கிருபையினுடையதாக பார்ப்பது. இப்ப கிருபையை அளிக்கும் ஒரு சாதனமாகவே கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை தந்திருக்கிறார். சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அதற்கு முன் ஆபிரகாமில் இருந்து வந்திருந்த உடன்படிக்கைகளோடு எல்லாம் பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டிருந்தது. சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை கர்த்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலான தேசிய உறவின் அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது வெளிப்புறமானதாகவும் வளமை சார்ந்ததாகவும் மட்டுமே இருந்தது. அதே நேரம் அதற்கு முன்னிருந்து வந்துள்ள ஆபிரகாமின் உடன்படிக்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது அது கர்த்தருக்கு முன் நீதிமான்களாக நிற்பதற்கு அவசியமான சாதனமாகிய விசுவாசத்தை தள்ளி வைக்கவில்லை, விலக்கி வைக்கவில்லை. உண்மையில் பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரிய பலியிடல் முறைகள் அத்தனையுமே அத்தகைய விசுவாசத்தை தூண்டி விடுவதற்காகவே துணையாயிருந்தன. பழைய ஏற்பாட்டு விசுவாசி அந்த சடங்குகளை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்து கொண்டு போன பொழுது அவன் அதை விசுவாசத்தோடு செய்து அதற்குள்ளாக தேவனுடைய கிரியைகளை பார்த்தான். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இருந்த போதும் பவுல் மரணத்துக்கு எதுவானது என்று கலாத்தியரில் குறிப்பிட்ட அந்த பழைய உடன்படிக்கையினால் அல்லாமல் கர்த்தரின் கிருபையின் காரணமாக பரிசுத்த ஆவியினாலேயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களாக இருந்தவர்கள் மறுபிறப்பை அடைந்திருந்தார்கள். அவர் பழைய ஏற்பாடு அவசியம், நியாயப்பரமான அவசியம், சீனாவில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையில அவசியம், அதெல்லாம் இருந்த பொழுதும் அதற்கு அவசியம் இருந்த பொழுதும் அதன் மூலமாக யாரும் ரட்சிப்பை அடையவில்லை. சரிங்களா? பரிசுத்த ஆவியின் மூலமாகவே பழைய ஏற்பாட்டில் எவரும் ரட்சிப்பை அடைந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதும் அந்த பழைய ஏற்பாட்டு அதற்கு துணையாக இருந்திருக்கிறது. புதிய உடன்படிக்கை பற்றிய எரேமியாவின் இந்த தீர்க்க தரிசனத்தையும் இந்த விதத்திலேயே நாம புரிந்து கொள்ளணும். அதாவது எரேமியா 33 வரை வாசித்தேன் இல்லையா, அதையும் இப்ப நான் சொன்ன விதத்துல விளங்கிக் கொள்ளும். அதை நான் திரும்ப வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்துல ஒரு நாள் வரப்போகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் என்ன செய்ய போகிறேன், புதிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நியாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நடந்தது? எல்லா உடன்படிக்கையில அவசியம், எல்லா உடன்படிக்கையிலிருந்து வாக்குறுதிகள் எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த உடன்படிக்கையில மீறுகிறவர்களாகவே இஸ்ரவேலர்கள் இருந்து விட்டார்கள். ஏன் இருந்து விட்டார்கள்? அவர்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லாமல் இருந்ததுனால. சரி, வெளியரங்கமாக அதையெல்லாம் செய்ய பார்த்தார்கள். ரொம்ப பேர் செஞ்சிருக்காங்க பரிசேகர்கள் மாதிரி. ஆனா அந்த உடன்படிக்கை, அந்த பழைய ஏற்பாடு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியவில்லை. இவர்களும் ஆண்டவர்களை ஆண்டவரை தேடவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காலம் வரப்போகிறது, நான் வித்தியாசமான ஒன்ன செய்ய போகிறேன். அப்ப அந்த நாட்களுக்கு பிறகு 33 வசனத்து, அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகின்ற உடன்படிக்கையானது நான் நியாய பிரகாரத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலில் எவரிலுமே அவருடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கவில்லை என்று நம்ம தவறா எண்ணக்கூடாது, சரிங்களா? இது பற்றி சீர்திருத்தவாதியும் போதகருமாக இருந்த ஜான் காவின் அருமையா வழக்கி இருக்கிறார். இப்ப நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த, அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்த நம்முடைய பிதாக்களிடம், நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் ஆபிரகாம் மோசே மாதிரி அந்த பிதாக்களிடம் மறுபிறப்பாகிய கிருபை இல்லாமல் இருந்ததா என்று கவின் கேட்டு அதற்கு பதிலாக இப்படி சொல்லுவது விபரீதமானது என்கிறார், சரிங்களா? அப்படியானால் கிறிஸ்து வருவதற்கு முன்பு நியாயப்பிரமாணமே பிதாக்களில் எழுதப்பட்டிருந்தது என்பதை கர்த்தர் நிராகரித்திருப்பதற்கு அர்த்தம் என்ன? அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிற ஜான் காவின், மறுபுறப்படைந்திருந்திருந்த நமது பிதாக்கள் அதை கிறிஸ்துவிடமிருந்தே அடைந்திருந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு இன்னொரு இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்கிறார். எங்கிருந்து என்று கேட்டால் அதற்கு கவின் கொடுக்கும் பதில், அவருடைய இருதயத்தில் நுழையும் வல்லமை நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கவில்லை, அது சுவிசேஷத்திலிருந்து நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றப்பட்டது என்கிறார் ஜான் காவின். இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? பரிசுத்தாவின் பெந்தகோஸ்தே தின நிகழ்வுகளுக்கும் அதற்கு முன்பு இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய கிரியைகளுக்கும் இடையிலான ஒப்பீட்டை நாம் இறுதியானதாக கணிக்காமல் ஒரு ஒப்பீடாக மட்டுமே பார்க்க வேண்டும். அத்தோடு பழைய ஏற்பாட்டு காலத்தின் முக்கியத்துவத்தை ஆராய்கிற பொழுது அது கிறிஸ்து வருவதற்காகவும் திருச்சபைக்கு பரிசுத்தாவியானவரை கர்த்தர் ஈவாக கொடுப்பதற்கு வழிவகுக்கின்ற காலமாகவே பார்க்க வேண்டியது அவசியம். பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தை போலவே அத்தனை கிரியைகளையும் செய்து வந்திருந்த பொழுதும் அவருடைய பழைய ஏற்பாட்டுக்கான கிரியைகள் வரப்போவதை எதிர்பார்த்து நிற்கின்ற ஒன்றாகவும் புதிய ஏற்பாட்டில் இருப்பதைப் போல வெளிப்படையாகவும் உலகளாவியதுமாக இல்லாமல் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்திருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் பணிகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து பிதாவின் வலது பாகத்தில் அமர்கிற வரை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. அப்ப ஆண்டவர் இயேசுவினுடைய அத்தனை மீட்பின் பணிகளும் நிறைவேற வேண்டியிருந்தது. அவர் வருவதற்கு பழைய ஏற்பாட்டில் இல்லாத வகையில் உலகளாவிய ஒரு கிரியைகளை பரிசுத்தாவியானவர் ஆரம்பிப்பதற்கு அந்த பெந்தகோஸ்தே தினத்தில் அவசியமாக இருந்தது. இப்ப பழைய ஏற்பாட்டில் ஆவியானவருடைய நடவடிக்கைகள் பற்றிய போதனைகளை பார்ப்போம். இப்ப இது வந்து நம்ம புதுசா படிக்கிறோம் சரிங்களா. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் நடவடிக்கைகளை பற்றிய போதனை, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் இறைகளை பற்றி இதுவரையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்ப பழைய ஏற்பாட்டுக்கே போய் என்ன விதமாக பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு இதெல்லாம் தெளிவாகவே புரியும். இறையிலும் அவசியம், உதாரணங்களும் அவசியம். இப்ப அப்படி பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவரின் நடவடிக்கைகள் பற்றிய போதனையை பார்க்கிற பொழுது மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்க போகிறோம் உலகத்தில் பரிசுத்தாவியானவரின் கிரியைகள் எப்படி இருந்தது. இரண்டாவது இஸ்ரவேல் தேசத்தில் பரிசுத்தாவியானவரின் கிரியைகள் எப்படி இருந்தது. அடுத்து மூன்றாவது தனி நபர்களில் பரிசுத்தாவியானவரின் கிரியைகள் எப்படி இருந்தது என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு முதலாவது மட்டுமே தான் நம்மளால பார்க்க முடியும். என்ன அடுத்த ரெண்டுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் இன்னைக்கு முடிக்க தீர்மானித்திருந்தாலும் அதெல்லாம் முடிச்சிருக்க முடியாது. We need 2 hours at least. அதெல்லாம் பார்க்க நீங்க அந்த அளவுக்கு உங்களை நான் தொல்லப்படுத்த விரும்பல. ஆகவே இன்னைக்கு முதலாவதாக உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை நம்ம பார்ப்போம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் எந்த விதமாக கிரியை செய்தார், அது அவசியமானது. அப்படி பார்க்கிற பொழுது உலகத்தின் பரிசுத்தாவியானவருடைய கிரியைகளை பற்றி பார்க்கிற பொழுது முளைப்பு முதல்ல படைப்பு பரிசுத்த ஆவியானவர் என்பதை பற்றி நம்ம ஆரம்பிக்கணும். அங்கதான் ஆரம்பிக்கணும், ஏன்னா வேதம் அங்குதான் ஆரம்பிக்கிறது. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது ஆதி ஆகமத்தில் வாசிக்கிற முதலாவது அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்த பொழுது அங்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதாவது அது ஒழுங்கு கொண்டு வர வேண்டிய நிலையில் இருந்தது. சில பேர் இதுல எல்லாம் கண்ணா பின்னான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி முதல் வசனத்துல சொன்னபடி பூமியை ஒழுங்கா படைத்த பொழுது பிசாசு வந்து அதையெல்லாம் கெடுத்து ஒழுங்கு இல்லாமையும் வெறுமையுமா மாற்றி விட்டான்னு ஒரு தவறான போதனையெல்லாம் இருக்கு. வேதத்துல இல்லாதத அங்க வாசிக்க பார்க்க கூடாது. இந்த இடத்துல அப்படி ஒண்ணுமே சொல்லலையே பாத்தீங்களா, ஒண்ணுமே சொல்லல, அது இடமே இல்லை. அது எப்படி ஆண்டவர் செய்யறத பிசாசு அந்த விதத்துல குழப்பலாம். ஆகவே அந்த முழுசையும் முழுசா வாசிச்சு பார்க்கணும். கான்டெக்ஸ்டின் அடிப்படையில் முழுவதையும் வாட்சி பார்க்கணும். அப்ப ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப என்ன நடக்குது, இங்க தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு எல்லாமே ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரத நம்ம தொடர்ந்து வாசிக்கின்றோம். அதோடு கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் என்ன செய்தார் என்பதையும் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 6 நாட்களில் உலகத்தை அவர் உருவாக்கினார், படைத்தார் என்பதையும் நம்ம அங்க வாசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல முக்கியமானது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப இது எதை சொல்லுகிறார், இந்த தேவ ஆவியானவர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிற பொழுது, கர்த்தர் அதை சிருஷ்டித்தார் என்கிற பொழுது அதை பிதா மட்டும் தனியா செய்யல, கிறிஸ்துவ தேவன் உலகத்தை படைத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்ப திருத்துவ தேவன் என்று சொல்லுகிற பொழுது அது பிப்தா, குமாரன், ஆவியானவர்கள், ஆவியானவராகிய மூன்று பேரையும், அந்த மூன்று ஆத்தத்துவங்களையும் குறிக்கிறது. இங்க தெளிவாகவே கூட ஆதியில் படைப்பில் தேவ ஆவியானவர் இருந்திருக்கிறார், அவருக்கும் படைப்புக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஆரம்பத்திலேயே. இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் He is a creator என்று பவுல் சொல்லி இருக்கிறார் தன்னுடைய நிருபங்கள்ல. ஏன் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்திருப்பதால், இங்க இந்த வசனத்துல ஒன்றிலும் ரெண்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் இல்லாமல் இருந்த பொழுதும் அவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவும் அங்கு இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு எது எடுத்து காட்டுகிறது, புதிய ஏற்பாடு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதே பகுதியை வாசிக்கிற பொழுது லெட் அஸ் மேக் மேன், ஆண்டவர் மனிதனை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை சிருஷ்டிக்கிற பொழுது நான் மனிதனை உண்டாக்க போகிறேன்னு சொல்லல, ப்ளூரல் பன்மையில சொல்லி இருக்கிறான், லெட் அஸ். அப்ப அந்த லெட் அஸ் என்பது யாரை குறிக்கிறது? நாங்கள் என்று குறிக்கிறது. பிதா, குமாரன், ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப இங்கிருந்து என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு படைப்பு தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த கிறித்துவ தேவன் மூன்று ஆக்கத்துவமும் ஒரே கர்த்தராக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம ஒருத்தர் தான் செய்ததா பார்ப்பது தவறு. Father was there, the Son of God அங்க இருந்திருக்கிறார், the Holy Spirit. அவன் மூன்று பேரும் அந்த ஒரே கர்த்தர், மூன்று ஆக்கத்துவம் கொண்ட ஒரே கர்த்தர் சிருஷ்டித்தது படைப்பு. அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் பாத்தீங்களா. அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம பரிசுத்தாவியானவரை பார்க்கணும். நீ அடுத்ததாவது அந்த படித்த காரியங்களை பராமரித்து வருவத நம்ம ப்ராவிடன்ஸ் என்ற சப்ஜெக்ட்ல படிக்கிற பொழுது பராமரிப்பு பற்றிய போதனை, பொதுவாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் பராமரிக்கிறார்னு சொல்லுவோம். ஆனா அந்த பராமரிப்பிலும் பரிசுத்தாவியானவருக்கு பங்கு இருந்தது பாத்தீங்களா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ பராமரிப்பு பற்றிய அந்த சாப்டர் நம்முடைய விசுவாச அறிக்கையில நீங்க வாசிச்சு பார்த்தா அந்த அதிகாரத்திலையும் அதை பத்தி நிச்சயமாக நம்ம பார்ப்போம், அது விளக்கம். ஆகவே அந்த படைத்த அனைத்தையும் பராமரிப்பதில் பரிசுத்தாவியின் பங்கு இருந்திருக்கிறது. சங்கீதம் 104 வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய மகத்தான செயல்களை கிரியைகளை விளக்குகின்ற சங்கீதமாக அந்த 104 சங்கீதம் இருக்கிறது. அந்த 104 சங்கீதத்தில் 30 வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பாத்தீங்களா, நீர் உம்முடைய ஆவியை அனுப்புகிற பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இப்ப சங்கீதக்காரன் அவர்கிட்ட சொல்லுகிறான், சிருஷ்டியில பரிசுத்த ஆவியானவருக்கு பங்கு இருக்கிறது என்பதை இந்த யோபு நூலுக்கு வந்து பார்க்கிற பொழுது, யோபுவை பார்க்கிற பொழுது யோபு 33:4 வசனத்தில் அங்க எலிகு அவனுடைய ஃப்ரெண்டு, யோபுடைய ஃப்ரெண்டு யோபுவோடு பேசுகிற பொழுது அது சொல்லுகிறான் 4 வசனத்தில், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்து. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இதெல்லாம் பரிசுத்தாவியானவருடைய பங்கை குறித்து பார்க்கிறோம். யோபு 27:2-4 உள்ள வசனங்களை பார்த்தால், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசியிலும் இருக்கு மட்டும், என் உடல்கள் தீமையை சொல்லுவதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாகின்ற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப அடிக்கடி இந்த பாதியில் பரிசுத்தாவியானவர் வந்து போவதையும் அவருடைய செயல்களையும் பற்றி நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு தீர்க்கு தரிசன புத்தகமாகிய ஏசாயாவுக்கு போய் 40 பார்க்கிற பொழுது 5-7 உள்ள வசனங்களை வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றான், அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது பூ உலர்ந்தது, பூ உதிரும், ஜனமே புல். அப்ப ஆண்டவராகிய நம் பிதாவாகிய கர்த்தர் எதை செய்த பொழுதும் அவர் பரிசுத்த ஆவி அங்கு இல்லாமல் ஒன்றையுமே செய்யவில்லை. அப்படி ஒரு நாளுமே மீட்பின் வரலாற்றில் எதையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் முழு வேதத்தையும் ஒரு வார்த்தையால சொல்ல போனா அது மீட்பின் வரலாறுன்னு சொல்லணும். அந்த மீட்பின் வரலாறு எதையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பிதா மட்டுமே செய்யவில்லை, பரிசுத்தாவி மட்டுமே செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து மட்டுமே செய்யவில்லை, கர்த்தர் செய்தார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த திருத்துவ ஆசத்துவங்கள் அங்கு இருந்தார்கள், அவர்களுக்கு எல்லாவற்றிலும் பங்கு இருக்கிறதுங்கிறத நாம பார்க்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே படைப்பும் பரிசுத்தாவி அதுக்கு பங்கு இருக்கிறது, அவர் செய்திருக்கிறார். அதே வேளை பராமரிப்பு வேலையும் அவர் தொடர்ந்து செய்திருக்கிறார். இது வந்து பழைய ஏற்பாட்டில் உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்களை பார்க்கிறோம். நோவாவின் காலத்துக்கு முன்பு, நோவாவோடு தான் வெள்ளம் வந்து உலகம் அழிந்தது. அப்ப நோவாவின் காலத்துக்கு முன்பு பரிசுத்தாவி எவ்வாறு கிரியை செய்தார் என்று சிந்தித்து பார்ப்பது அவசியம். ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுது கர்த்தரின் ஆவி அவர்களுக்குள் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏன்னா ஏதேன் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஒரு பர்ஃபெக்டா அவங்க ரெண்டு பேரையும் படைத்து ஆண்டவர் எந்த விதமான பாவமும் இல்லாமல் தன்னுடைய கற்பனைகளை எல்லாம் பூரணமாக கைப்பற்றி தொடர்ந்து வாழும்படியாக செய்திருந்தார். அவர்களையெல்லாம் மீறாத வரையில் அவர்களுக்கு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது என்றும் நித்திய வாழ்க்கை இருந்தது என்றும் சொல்லியிருந்தார். இருந்த பொழுதும் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து அந்த ஏதேன் வாழ்க்கை அனுபவத்தை இழந்து போனார்கள். இனி பார்க்கிறோம் தொடர்ந்து வேதத்தை, அதற்கு பிறகு வாசிக்கிற பொழுது கர்த்தரின் கிருபையின் காரணமாகவே அவர் மறுபடியும் மனிதனில் செயலாற்ற ஆரம்பித்தார். ஆதாம் உண்மையிலேயே ஒரு சுவாசியாக வந்தான், பிறகு மனந்திரும்பி அதற்கு காரணம் கர்த்தரின் கிருபை. அவனுக்குள்ள எதுவும் இருக்கல, அவன் ஓடி ஒளிந்தான், அவன் கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தரத்தை விட்டு விலகி ஓடினான் என்று தான் பார்க்கிறோம். அவனுக்கு ஏதேன் இது எதுவுமே நினைவுல இல்லாம போய்விட்டது, ஏன்னா ஆவியானவர் அவனோடு இருக்கவில்லை. ஆனால் என்ன பார்க்கிறோம், ஆண்டவத்தினுடைய கிருபையின் காரணமாக அவனை மறுபடியும் சந்தித்து அவனோடு பேசி அவன் கிருபையின் மூலமாக மறுபடியும் ஆண்டவரை விசுவாசித்தான். அப்ப நோவாவின் காலத்துக்கு முன் அந்த பக்தியில் சிறந்த மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்திருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிற பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பழியிலும் மேன்மையான பழியை தேவனுக்கு செலுத்தினார். எதனால், காரணமாக விசுவாசத்தின் காலமாக. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆகவே நோவாவின் காலத்துக்கு முன்பு விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி விசுவாசியானார்கள், ஆண்டவருடைய கிருபையின் காரணமாக, பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு மறுபிறப்பை கொடுத்ததன் காரணமாக. அப்பதான் எழுதலையே, அங்க எழுதலதான், எழுதாம இருக்கிறதுனால ஒண்ணு இல்லைன்னு ஆயிருமா? இதைத்தான் புதிய ஏற்பாடு தெளிவா நமக்கு சொல்லுகிறது. அவர் புதிய ஏற்பாடு ஸ்பாட்லைட்ட நம்ம அப்படியே திருப்பி பழைய ஏற்பாட்டை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கின்றது. அதுதான் இங்க எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கர்த்தருடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டுக்கு முரணாக புதிய ஏற்பாடு பேசாது. இவர்கள் எல்லாருமே தேவனுடைய மனிதர்கள், தேவனிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை பெற்று எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறவர்கள். அப்படி இருக்கிற பொழுது நாம இங்க ஏதோ இல்லாத ஒண்ணு எபிரேயருக்கு எழுதினவர் சொன்னதாக பார்ப்பது மகா முட்டாள்தனம், சரிங்களா? ஆகவே விசுவாசத்தினால் ஆவேயம் ஆண்டவர் அறிந்திருந்தான். கிரைன் என்ன, அப்பா அம்மாட்ட இருந்து அவனும் சத்தியத்தை கேட்டாலும் கூட அவன் காதும் கண்களும் இருதயமும் இருளடைந்து போய் அவிசுவாசியாக இருந்தான், சரிங்களா? அது நல்லா பாத்துங்க. இந்த எங்க காணிக்கை இங்க மறந்துருங்க. இது வந்து காணிக்கைங்கிற ஆராதனையை பத்தி சொல்லுகிறது. நம்ம பாக்கத்துல இருந்து எடுத்து உண்டியல்ல போடுற காணிக்கைய பத்தி இங்க சொல்லவில்லை. நம்ம பேர் அதான் வேதம் சரியாவே வாசிக்கிறது இல்ல, என்ன எழுதியிருக்கோ அப்படி வாசித்து தவறான அர்த்தத்தை பார்த்து கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆபேலில் நிச்சயம் பரிசுத்தாவியானவர் மறுபிறப்பை தந்து கிரியை செய்திருக்கிறார். ஈனோக்கு, இன்னொரு மனிதனை பார்க்கிறோம் நோவாவுக்கு முன்பு, அவன் எப்படி கடவுளோடு உறவாடி இருந்திருக்க முடியும்? அவனை பத்தி தானே சொல்லுகிறது. அவன் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருந்து அவன் அப்படியே பல்லவம் போயிட்டான். சரீரத்துல மரணத்தை சந்திக்காம பரலோகம் போன ஒரு மனிதன் ஈனோக்கு. அப்ப அவனுக்கு எப்படி அத்தகைய உறவு கிடைத்தது? கிருபையின் மூலமாக, தேவன் பரிசுத்தாவியின் மூலமாக அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்ததனால்தான். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம், ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். அந்த அளவுக்கு அவன் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு தேவனோடு அவனுக்கு உறவு இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. நீ ஆதியாகமம் 4:26 வசனத்துல வந்து பார்த்தால், பரிசுத்தாவியானவர் மனிதர்களுக்கு மறுபடியும் அளிக்கும் இந்த கிரியை பொதுவாகவே பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. ஆதியாகமம் 4:26 சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோ சென்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்க கேட்கணும், அது எப்படி நடந்தது? எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்? என்ன அதற்கு காரணம்? இதுவரை நான் கொடுத்த அதே பதில் தான் அதுக்கும் காரணம். நோவாவின் காலத்தில் வெள்ளம் உலகம் வெள்ளத்தால் உலகம் அழிந்து மனித குலம் மீண்டும் வளர்ந்த பொழுது என்ன நடந்தது? அது கேட்க வேண்டிய கேள்வி. ஏனென்றால் உலகத்தில் பாவம் அதிகரித்து போயிருந்ததால் வெள்ளம் வருமுன் கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை ஆதியாகமம் 6:3 பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆதி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 என்று சொன்னார். இப்ப இந்த வசனத்தை பற்றி ஜார்ஜ் ஸ்மித், அந்த தியாலஜி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஒரு டாக்டரின் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த நூலை எழுதின ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜார்ஜ் ஸ்மித் சொல்லுகிறார் இதை பற்றி. கர்த்தரின் நீடிய பொறுமைக்கு முடிவு வரப்போகிறது. அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் பரிசுத்தாவியின் சாட்சியை நிராகரித்து விட்டார்கள். அதாவது அன்று பரிசுத்தாவியால் நிரம்பி இருந்தவர்கள் தொடர்ச்சியாக பிரசங்கித்து மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசிக்கும்படி சொன்னதை அன்றைய மனிதர்கள் முற்றாக நிராகரித்து விட்டார்கள் என்று ஸ்மீத்தன் விளக்கியிருக்கிறார். நாம் ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்திருக்கிற 1 Peter 3:19-20 விளக்கப்பட்டிருக்கும் உண்மைகள் ஸ்மீத்தனுடைய இந்த வார்த்தைகளோடு பொருந்தி போகின்றன. அங்க பார்த்தமா இல்லையா, இயேசு கிறிஸ்துவ அந்த காலத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். எப்படி? நோவாவின் மூலமாக. ஆகவே தேவனுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது அந்த காலத்தில். ஸ்மித் இங்க விளக்கி இருப்பது, இந்த ஆதியாகமம் 6:3 விளக்கி இருப்பது 1 Peter 3:19-20 பொருந்தி போகுது. இந்த இடத்தில் நோவாவின் காலத்துக்கு முன்பு பரிசுத்தாவியானவர் மனிதர்களில் அவர்களுக்கு மறுபிறப்பை தந்து பரிசுத்தமான கிரியைகளையும் அவர்களில் செய்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்தால் போதும். இல்லைங்களா? இப்ப இதுல நம்ம படிக்க வேண்டிய பாடங்களும் இருக்கின்றன. இதுவரையும் சொன்னதுல நாம படிக்க வேண்டிய பாடங்களும் இருக்கு. முதலாவது இதுவரையும் கவனித்ததுல நம்ம பார்க்க வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி மட்டுமல்ல வேறு எந்த பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை பற்றிய கேள்விகள் நமக்கு எழுந்தாலும் அது பற்றிய புதிய ஏற்பாட்டு போதனைகளை கலந்து ஆலோசித்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு ஒரு கேள்வி எழுந்தது என்பதற்காக அங்க போய் கண்ணாப்பந்தான் புஸ்தகம் வாசிக்க போகக்கூடாது. புதிய ஏற்பாட்டு எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டுல எந்த பகுதியிலாவது அதை பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும் நிச்சயமா. புரியுதா? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரு காரியத்தை சொல்லாமல் இருந்தால் நீங்க தேடி அலையக்கூடாது. ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்தலன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து சமாதானம் ஆயிடணும். ஆனா பழைய ஏற்பாட்டுல வருகிற ஒரு விஷயத்துக்கு புதிய ஏற்பாட்டு தான் நமக்கு விளக்கம் கொடுப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே நம்ம புதிய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்கணும். பாஸ்டர்ஸ் பிரசங்க ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள், இறையில் போதனைகள்ல பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு எல்லாம் ஒரு இது வேணும், கான்கார்டன்ஸ் வேணும், ஒத்த வாக்கிய அகராதி அதெல்லாம் கொடுக்கும். எங்கெங்க எந்த வார்த்தை எந்த போதனை வந்திருக்கிறது என்பதை கொடுக்கும். அப்ப அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாடு நமக்கு விளக்கங்கள் கொடுக்கறத பார்க்கலாம். இப்ப பழைய ஏற்பாட்டுல மனிதர்களின் இருதயத்துல பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிற சாங்கிபிகேஷனும் நடந்திருக்கிறது என்கிறதை நம்ம புதிய ஏற்பாட்டு வசனங்களை கொண்டுதான் பார்த்தோம் இல்லையா? எபிரேயர் 11:10 இதையெல்லாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. ஆகவே நாம எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலந்து ஆலோசிக்கணும். இது வந்து வேத விளக்க விதிகள் நமக்கு தருகின்ற ஒரு ஆலோசனை. அந்த இன்டர்பிரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த அப்படிதான் வேதம் படிக்கணும்னு தெளிவானதும் நிறைவானதுமாக இருக்கிற புதிய ஏற்பாட்டே பழைய ஏற்பாட்டில் மறைந்து காணப்படுகின்ற சத்தியங்களை விளக்குவதாக இருக்கிறது அல்லது விளக்கம் அளிப்பதாக இருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஸ்பாட் லைட்டை புதிய ஏற்பாட்டு ஸ்பாட் லைட்டை பழைய ஏற்பாட்டில் திருப்பி பார்க்கணும். அப்படி திருப்பி பார்க்கிற பொழுது நமக்கு விஷயங்கள் தெளிவாக புரியும். பழைய ஏற்பாட்டு போதனையை இதை நல்லா கேளுங்க, பழைய ஏற்பாட்டு போதனையை புதிய ஏற்பாட்டில் திணிக்க கூடாது. அதே நேரம் புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை நோக்கி பார்க்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனமாக என்ன நடக்க போகிறது என்பதை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அவர் பழைய ஏற்பாடு நிறைவானது அல்ல. அந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடு தேவையாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்ன செய்கிறது? அது பின்னோக்கி பார்த்து அங்கு நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நிறைவேற்றத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். நோவேல் சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் இரண்டாவது வரைக்கு முன் நிறைவேறாத சில காரியங்கள் இருக்கிறது. அதையும் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆகவே நிறைவான புதிய ஏற்பாடு நமக்கு பழைய ஏற்பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய கூடாது. ரெண்டும் அவசியம். புதிய பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டில் திணிக்க கூடாது. பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்பிடேரியன்ஸ் இன்ஃபன் பேப்டிசம் பிராக்டிஸ் பண்றாங்க. எங்க இருந்து வந்துச்சு? சிஎஸ்ஐல எல்லாம் செய்வாங்கல்ல, பழைய ஏற்பாடு உடன்படிக்கை இஸ்ரேல்னு போவாங்க. ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, புதிய ஏற்பாட்டில் குழந்தைங்கான ஸ்நானத்தை பத்தி எங்கேயாவது வாசிக்க முடியுமா? ஒரு இடத்துலயுமே இல்லை. அதுல திணிச்சா தவிர அங்க பார்க்க முடியாது. ஆகவே இது வந்து பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடைய ஒரு சடங்கு முறை, அதுக்கான காரணம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானத்தை அதோட பார்த்து பார்த்தாலும் கூட புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம். ஆகவே நம்ம கவனமா இருக்கணும். ஒரு பாதியா இருக்கிற பழைய ஏற்பாட்டை வைத்து புதிய ஏற்பாட்டுக்கு விளக்கம் கொடுக்க பார்க்க கூடாது. அங்க இருக்கிறத இங்க திணிக்கவும் பார்க்க கூடாது. இதே மாதிரிதான் யூதர்கள் கலாத்தியர் சபைக்கும் எபேசியர் சபை கொலோசியர் சபைக்கு உள்ளெல்லாம் வந்த அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சடங்காச்சாரியத்தை நீ தொடர்ந்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடிக்காவிட்டா நீ முழுமையான கிறிஸ்தவன் இல்லைன்னு சொன்ன. அதுக்கு பவுல் அங்கெல்லாம் கொடுக்கிற விளக்கம் என்ன? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய், கிறிஸ்து உனக்கு தேவையான அத்தனையையும் முழுமையாக தந்திருக்கிறார். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு கம்ப்ளீட்டா ஆக்கி இருக்கிற பொழுது நீ அந்த அறகுறைகளை இனியும் தேடி போக வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றும் தேவையில்லை. உனக்கு எல்லாம் என்னவா கிடைத்து விட்டது? முழுமையாக கிடைத்து விட்டது. ஆகவே நமக்கு இனிமேல் தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற சடங்காச்சாரியங்கள்ல நிச்சயமா பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு உதவி இருக்கு, இஸ்ரவேல் அதனால எந்த ரட்சிப்பும் வரல. ஆனா அன்றைக்கு அவர்கள் அதை கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளை இட்டு இருந்தார். ஆனா அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரியங்களை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதையெல்லாம் இயேசு நிறைவேற்றி விட்டார். ஆகவே நமக்கு மிச்சம் இருக்கிறது எது? மோரல் லோ என்று அழைக்கப்படுகின்ற ஒழுக்க நியதி கட்டுப்பாடுகள். அதையெல்லாம் சுருக்கமாக தருவதுதான் பத்து கட்டளைகள். ஆகவே இந்த மாதிரி வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு ஆபத்து தான், புரியுங்களா? ஆகவே புதிய ஏற்பாட்டில் நம்ம இயேசுக்குள் நிறைவாக இருக்கிறோம். இயேசுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து சேர்ந்திருக்கின்றன என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே அதற்கு மேலாக உனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீ திரும்பி அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எபேசியர் குலோசேயர் கலாத்தியர் எல்லாத்துக்குமே பவுல் கொடுக்கின்ற அந்த போதனை. அப்ப இப்ப நான் சொன்னதை பின்பற்றினால் பலவிதமான தவறான போதனைகளுக்கு நம் மத்தியில இடம் கொடுக்காமல் இருந்து விட முடியும். என்னது, திரும்பவும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு போதனையை புதிய ஏற்பாட்டிலே திணிக்காதே. பழைய புதிய ஏற்பாடும் அதை பற்றி தெளிவாக சொல்லி இருந்தால் நிச்சயமாக அதை பின்பற்றணும், அது அவசியம். இன்ஃபம் பேப்டிசம் உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் இல்லை, ஓய்வு நாள் அனுசரிக்கணுமா, பழைய ஏற்பாடு சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் சொல்லுது புதிய ஏற்பாடு தெளிவா. இயேசுவே அதை பின்பற்றி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளில் போயிட்டு கோயில தான் இருந்திருக்கிறாங்க, சபை கூடி வந்தது ஓய்வு நாளில் தான். ஆகவே தெளிவான உதாரணங்கள் எல்லாம் அதை பத்தி நம்ம பார்க்கணும். எபிரேய நிருபம் ஓய்வு நாளை பத்தி பேசுகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டு அதை பத்தி சொல்லி இருக்காட்டி நம்ம ஒன்ன போய் திணிக்க கூடாது. அதே நேரம் புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. புதிய ஏற்பாடு தான் நமக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கிறது. இது முதலாவது பாடம், இது கவனமா நம்ம மனசுல வைத்திருக்க வேண்டியது. அடுத்த ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டு மனிதர்களான நம்முடைய பிதாக்கள், ஆங்கிலத்தில் ஃபோர் ஃபாதர்ஸ் சொல்லுவோமே, ஆபிரகாமில் இருந்து வருகின்ற அந்த மனிதர்கள், மோசே, தாவீது, எல்லாம் இவங்களெல்லாம் நம் பிதாக்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல மறுபிறப்பை அடைந்து பரிசுத்த ஆவியானவரினால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த ஆகவே ஆவியானவர் இந்த புதிய உடன்படிக்கை காலத்திலே விசுவாசிகளில் செய்து வருகின்ற அத்தனை கிரியைகளையும் பழைய வேற்றுப்பாட்டு விசுவாசிகள் செய்ததோடு நாம் அனுபவிக்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அனுபவிக்கும்படியாகவும் செய்தார். உதாரணத்துக்கு எபேசியர் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து 14 வசனம் வரையும் பவுல் பட்டியலிட்டு தந்திருக்கும் அத்தனை கிருபையின் ஆசீர்வாதங்களையும் ஆதாம் முதற்கொண்டு அவனுக்கு பின் வந்த அத்தனை விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் அடைந்து அனுபவித்திருந்தனர். கிறிஸ்துவுக்குள் என்று ஏன் சொல்லுகிறேன், அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறார் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தானே கிறிஸ்து இருந்தார், பழைய ஏற்பாட்டில் இருக்கவில்லையே என்றெல்லாம் நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் வந்த விதம் வேறு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷத்தை நாம் கேள்விப்படும் விதம் வேறு. அதை எபிரேயருக்கு எழுதி அவர் விளக்குகிறார். ஆனா ரெண்டு பேருமே சுவிசேஷத்தை கேட்டிருந்திருக்கிறாங்க. சரிங்களா, எபிரேயர் முதலாவது அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் பார்ப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பண்ணின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பண்ணினார். இப்போ அவங்க கன்னட தமிழ் கன்னட வேத புஸ்தகத்துல எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. இப்ப இத என்னுடைய மொழிபெயர்ப்புல கொடுவேன். ஆதி காலங்களில், பூர்வ காலங்கள் சொல்றது அது உடம்புலி வார்த்தை, ஆதி காலங்களில் பல்வேறு கால பகுதிகளில் பல்வேறு விதங்களில் தீர்க்க தரிசிகளின் மூலம் பிதாக்களோடு பேசிய தேவன் இந்த கடைசி நாட்களில், அந்த கடைசி நாட்களில் என்று சொல்லுவது ஆண்டவரின் வருகையின் நாட்களை குறிக்கும் வார்த்தை பிரயோகம். அங்க கிரேக்கில், கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை எஸ்கட்டான், அதுல இருந்து தான் எஸ்கட்டாலஜி வருகிறது. சரிங்களா, எஸ்கட்டாலஜின்னு சொன்னா கடைசி காலங்களை குறித்த போதனைன்னு அர்த்தம். ஆகவே இந்த கடைசி நாட்கள், அந்த கடைசி நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குமாரன் மூலமாக நம்மோடு பேசினார். மறுபடியும் தான் வாசிக்கிறேன், ஆதி காலங்களில் பல்வேறு கால பகுதிகளில் பல்வேறு விதங்களில் தீர்க்க தரிசிகளின் மூலம் பிதாக்களோடு பேசிய தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நம்மோடு பேசினார் என்றிருக்கிறது. இப்ப இங்க தமிழ் மொழிபெயர்ப்புல, முதல் தமிழ் வேதத்துல திருவுளம் என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அது கிரேக்க மூலத்துல பேசினார் என்றிருக்கிறது. சாதாரணமா பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை பேச்சு. இப்ப அது வந்து பவுல் அதிகமா பயன்படுத்துகிற 1 Corinthians 12:14 அணிய பாசையில் பேசு, பேசாதே, பெண்கள் சபையில் பேசாதே, நீ பேசுன்னு வர்றதெல்லாம் இதே லாலையோ என்று சொல்லுகிற அந்த கிரேக்க வார்த்தையின் இன்னொரு உருவம் அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப தமிழ் வேதத்துல திருவுளம்னு தூக்கி போட்டான், இங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கும். மூல மொழியில அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை பேசினார் என்பது எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் பேச்சையும் குறிக்காம பேச்சு என்பதற்கு வேதம் பயன்படுத்துகின்ற வார்த்தையை அங்கேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே திருவுளம் என்று மாற்றி தமிழ் வேதத்துல அர்த்தம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப திரு என்ற வார்த்தை ஒரு மகிமையானது, மேன்மையானது, இல்லாட்டி ஒரு தெய்வீகம் உடையதுன்னு அர்த்தத்தை கொண்டு வந்துடும். திருவாசகம் இந்து வாசிப்பாங்க, திருமூலர் ஒரு இந்து மனுஷன் பாத்தீங்களா, திருநாவுக்கரசு. அப்ப இந்த திரு போட்டாலே விசேஷமானவங்களா மாறிடுறாங்க. திருக்குறள் அது அந்த காலத்து தமிழ்ல நிறைய இருந்திருக்கிறது. ஆகவே இங்க திரு உளம் என்று சொல்லுகிறது நீங்க பழைய டிக்ஷனரி எல்லாம் எடுத்து பார்த்தா தெய்வீக வார்த்தைன்னு வந்துடும். தெய்வீக வார்த்தை என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப இங்க அந்த பேச்சு என்று இருக்கிறதுக்கு ஒரு தெய்வீக பேச்சுங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப எதுவோ இது தீர்க்கதரிசிகள் மூலம் ஆதி காலங்களில் ஆண்டவர் பேசி இருக்கிறத குறிக்கிறதுனால அந்த பேச்சு சாதாரணமா பேச்சா இருக்காது, தெய்வீக பேச்சா இருக்கும்னு ஒரு ஊகத்தை செய்து அந்த மொழிபெயர்ப்பாளன் அங்க திருவுளம் என்று மாற்றியிருப்பது முழு தவறு. புரியுங்களா, பேச்சுன்னு தான் இருக்குது, திருப்பேச்சுன்னு ஒன்னும் இல்ல. ஆண்டவர் பேசினாலும் அவர் மனித மொழியில தான் பேசி இருக்கிறாரே தவிர ஒரு தெய்வீக மொழியில வந்து நம்மளோட பேசல. சரி, இதுல என்ன போட்டாங்க, சரி கொஞ்சம் மரியாதையான பேச்சா போட்டாங்களே, நீங்க சொல் கேட்கலாம், அந்த பெரிய தப்பு இருக்கிறது. ஏன், மொழிபெயர்ப்பாளனுடைய வேலை எப்படி கிரேக்க மொழிகளில் இருக்கின்ற வார்த்தையை உள்ளது உள்ளபடி நமக்கு கொடுப்பது, வேற ஒண்ணுமே அவன் செய்யக்கூடாது. இருக்கிறது இருக்கபடி நமக்கு கொடுக்கணும். சில நேரங்கள்ல அந்த சென்ஸ் நமக்கு விளங்கணுங்கிறதுக்காக என வித்தியாசமான ரெண்டு மொழிகள் ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க, அதுக்கு உதவி செய்யறதுக்காக ரொம்ப கவனத்தோட தான் அங்கங்க சேர்ப்பாங்க. சேர்த்தாலும் அது ஐட்டாலிக், ஒரு சாய்ந்த வார்த்தையா போட்டிருக்கும். ஏன் போட்டிருக்கும், மூல மொழியில இல்ல, அவசியத்தின் காரணம் சேர்த்திருக்கணும்னு இங்கிலீஷ் பைபிள்ல பாக்கலாம். உள்ளது உள்ளபடி அதை நம்ம வாசித்து கொள்ளுகிற நாம தான் அதை இன்டர்பிரிட் பண்ணணும். அதுல விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுவது வாசிக்கிறவனுடைய வேலையே தவிர அப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது மொழிபெயர்ப்பாளனுடைய வேலை அல்ல. மொழிபெயர்ப்பாளன் நாம செய்யற வேலையை செய்தால் அவன் தான் சொந்த கருத்தை திணித்து விடவாக மாறிவிடும். இது ஏதோ இந்த இடத்துல திருவுளம் வந்து ஒரு ஹார்ம்லெஸ் வேர்டு மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா தப்பு எப்பவுமே சின்ன சின்னதா தான் வந்து இல்லாமக்கியும். இன்னைக்கு ரொம்ப வேத மொழிபெயர்ப்புகள் எல்லாம் ஆங்கிலத்துல கூட மோசமா போய்விட்டதுக்கு அதுதான் காரணம். ஒரு காலத்துல இங்கிலீஷ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நியூ இன்டர்நேஷனல் வந்த பிறகு எல்லாம் பெரிய அலலுயா பாடி போய் வாங்கினாங்க. அதுல அவ்வளவு தப்பும் பிழையும். ஏன், அது பாராஃப்ரேஸ், உள்ளது உள்ளபடியே மொழிபெயர்க்கவில்லை. ஒரு டைனாமிக் லாங்குவேஜ் சொல்லி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துவோமோ அந்த வார்த்தையை போட்டுட்டாங்க. ஆனா அப்படி வேதம் பண்ணக்கூடாது. வாசிக்கிறவன் தான் அதை ஒத்து பார்த்து அதற்கான அர்த்தத்தை எல்லாம் புரிந்து இதுதான் தீர்மானிக்க வேண்டியவனே தவிர மொழிபெயர்ப்பாளன் ஒரு நாளும் அதை செய்யக்கூடாது. ஆகவே இங்க திருவுளம்ங்கிறதெல்லாம் வெட்டிட்டு வெறும் உளம்னு போட்டுங்க. அதாவது பேச்சு, இது இருக்கிறதெல்லாம் ஸ்பீச், பேசினார்னு தான் இருக்கணுமே தவிர திருப்பேச்செல்லாம் அங்க இருக்கல. ஆண்டவரே பேசினாலும் அவர் பேசினார். இப்ப இதை மறுபடியும் பார்ப்போம். அப்ப ஆதி காலங்களிலே பல்வேறு காலப்பகுதிகளில் அதை வந்து அந்த பங்கு பங்காகும், பார்ட் பை பார்ட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா. ஆகவே பல்வேறு காலப்பகுதி அந்த கிரேக்க வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் கூட அது காலத்தை மட்டும் குறிக்கவில்லை, மெனி போர்ஷன்ஸ் அர்த்தமும் இருக்குது. அப்ப தீர்க்க தரிசிகள் அன்னைக்கு இருந்தது தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. தீர்க்க தரிசனம்னு பார்க்கிற பொழுது நம்ம எதை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு விளக்கம் கொடுத்த பொழுது பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் கொடுத்தார். நியாயப்பிரமாணமும் மோசேயினுடைய ஐந்து புத்தகங்களும் ஏனைய புத்தகங்கள் தீர்க்க தரிசனம் இது ரெண்டும் சேர்ந்தது பழைய ஏற்பாடு. அதான் பழைய ஏற்பாடு அவரை பொறுத்த அளவில் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து விடுகிறார் அந்த வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். ஆனா இந்த இடத்துல தீர்க்க தரிசனம்ங்கிறது முழு பழைய ஏற்பாட்டையும் குறிப்பது புரியுங்களா, அப்படியும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் பல பல பகுதிகளை வைத்து பல்வேறு காலங்களில் பல்வேறு விதங்களில் பலவிதமான மனிதர்கள் எல்லாம் பேசி இருக்கிறாங்க சரிங்களா. அப்ப தீர்க்க தரிசி அதன் மூலமாக அந்த பல்வேறு காலப்பகுதிகளில் பல்வேறுமான விதமான தீர்க்க தரிசன செய்திகளில் ஆண்டவர் பலவிதமான முறைகளை பயன்படுத்தி அவர் பேசினார். என்ன பேசினார், தன்னை பற்றி பேசினார், தான் கொடுக்கின்ற ரட்சிப்பை பற்றி பேசினார், தன்னுடைய சத்திய வார்த்தைகளை பற்றி பேசினார், அதை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை பற்றி பேசினார். இதெல்லாம் அப்ப என்னென்ன புதுசுல பாக்குறோமோ அதெல்லாம் அவர்களும் கேட்டார்கள். வரப்போகின்ற இயேசுவை பற்றி பேசினார், வரப்போகின்ற ஊற்றப்படுகின்ற ஊற்றப்படப்போகின்ற பரிசுத்தாவியை பற்றி பேசினார், வரப்போகின்ற பரலோகத்தை பற்றி பேசினார், எதிர்காலத்திலே ஆண்டவர் செய்ய போகின்ற காரியங்களை பற்றி, புதிய உலகம் பரலோகத்தை புதிய பரலோகத்தை பற்றி பேசினார். எல்லாமே பேசியிருக்கிறார். எங்கிருந்து, தீர்க்க தரிசிகளை வைத்து அந்த பலவிதமான போர்ஷன்ஸ் எல்லாம் வைத்து பல்வேறு விதங்களில் அப்படி பேசிய தேவன் இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள் இந்த லாஸ்ட் டேஸ் எங்க ஆரம்பிச்சது, இயேசுடைய வருகையோடு ஆரம்பித்தது. வெளிப்படுத்துற விசேஷத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஏபிடி வாரவங்க பிராசஸ் கான்பரன்ஸுக்கு வாரவங்க நீங்க நாங்க வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு கொடுத்திருக்கின்ற போதனைகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அப்ப வி லிவிங் லாஸ்ட் டேஸ் அது எப்ப ஆரம்பிச்சது, இயேசுனுடைய முதலாவது வருகையோடு ஆரம்பித்தது. அது நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர்கள் கேட்ட பழைய ஏற்பாட்டில் கேட்ட அத்தனையும் இயேசு கிறிஸ்து அவைத்தான் பேசினார், இன்னும் நிறைவாகவும் பேசினார். மலை பிரசங்கத்தை எடுத்து பார்க்கிற பொழுது அதே பழைய ஏற்பாட்டை வைத்து 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 தான் அவர் தன்னுடைய செய்திகளை கொடுத்தார்னு பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு குமாரனோடு நம்மோடு பேசினார், என்ன பேசினார், செய்திகளை கொடுத்தார், பிரசங்கம் பண்ணார், அதுதான் அர்த்தம் சரிங்களா. இப்ப அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் புதிய ஏற்பாட்டு மனிதர்களை போலவே சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அடைந்தார்கள், அனுபவித்தார்கள். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்துவை பத்தி. அந்த பழைய ஏற்பாட்டு பிதாக்கள் வரப்போகிற கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அந்த வரப்போகிற கிறிஸ்துவை அவர்கள் கண்ணாலே அவர்கள் பார்க்காமல் நம்மளும் பார்க்கலதான். அவருடைய வரலாறு எல்லாம் இன்னும் நடந்து முடிந்தத அன்னைக்கு நடந்து முடிந்திருக்காவிட்டாலும் அந்த வரப்போகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்பை அடைந்தார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், மகிமைப்படுத்தப்பட்டார்கள், வேசியர்ல பவுல் சொல்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். நாம் என்ன செய்கிறோம், வந்து போன இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் செய்து தான் மறித்து உயிர்த்தெழுந்து இன்று பரலோகத்திலே பிதாவின் வலது பாகத்தில் இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் திரும்பி பார்த்து அறிந்து விசுவாசிக்கிறோம். அதான் வித்தியாசம். போகிற இயேசுவை அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்படைந்தார்கள், வந்து போன இயேசுவை விசுவாசித்து நாம் ரட்சிப்ப அடைந்திருக்கிறோம். Not much of a difference. Pathingla? They believed in Christ who is going to come. We believe in the Christ who has already come. Padamathiyasam. Aga enda vidathilum palaiyai paattu pidakku naam adaindirukkindra aashirvaadangala adiyilenu solla poradhu thappu. Agave viswasagatha poruthavarla rendum oreye viswasam. Parishuddhamaakkudala paakkira poludhum ரெண்டுமே ஒரே விதமான பரிசுத்தமாக்கப்படுது. எல்லாம் அந்த ஒரே சபைக்குள்ளதான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே சபைக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இன்னைக்கு திருச்சபை போய்கொண்டிருக்கிறது முன்னோக்கி. அந்த திருச்சபை மெம்பர்ஸ் தான் ஆபிரஹாம், ஏபேல், மோசே, நோவா, ஈனோக்கு எல்லாருமே. அந்த திருச்சபை அப்படி போய்கொண்டிருக்கிற அந்த திருச்சபையில யூனிவர்சல் சர்ச்சினுடைய ஒரு பகுதி இப்ப பரலோகத்தில் இருக்குது. ஜஸ்ட் மென் நீட் பர்ஃபெக்ட். எவ்ரியர்ல வாசிக்கணும் அவங்கள பத்தி. ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, இயேசு வருகிற பொழுது இரண்டாவது வருகையில அவங்க எல்லாம் வந்துட போறாங்க. அப்ப இருக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏற்கனவே மறித்திருக்கிற எல்லா விசுவாசிகளும் தங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று சரீரமும் ஆவியுமாக ஆண்டவரோடு இருப்பார்கள். முழு சபையும் கூடி வந்திருக்கோம் அன்னைக்கு. அது நடக்க போகிறது. எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம விசுவாசிக்கிறோம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நாளில அதை சொல்லுகிறார். நம்மளோட விசுவாசம் எப்படி கிறிஸ்தவுல வைக்கிறோமோ அது நமக்கு நீதிமான்களாக நீதியாக எண்ணப்படுகிறதோ அதை எங்க போய் காட்டுகிறார். ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறது என்ற அந்த அருமையான போதனை, அது புதிய ஏற்பாட்டு போதனை மட்டும்னு சொல்றத போல முட்டாள்தனம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் தான் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலும் இருந்திருக்கிறது. ஆபிரகாமுக்கும் அது தெரிந்திருந்தது, தாவீதுக்கும் அது தெரிந்திருந்தது. அது விசுவாசம் ஒன்றே என்று எபேசியர் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்வதற்கு அதான் காரணம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். பாத்தீங்களா, இப்ப பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் செய்த காரியங்களை குறித்து, உலகத்தில் செய்த காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். அடுத்த தடவை வெள்ளிக்கிழமை நாம அவர் இஸ்ரவேலில் எத்தகைய காரியத்தை செய்தார், தனிப்பட்ட மனிதர்களில் இஸ்ரவேலில் என்ன விதமாக கிரியை செய்தார் என்று பார்க்கிற பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் என்ற போதனையே நாம் ஒரு நிறைவுக்கு கொண்டு வரலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய அருமையான வேதத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் பற்றிய சத்தியங்களை கேட்டு கற்றுக்கொள்ள நீ கொடுத்திருக்கின்ற இந்த வசதிக்காக, தயவுக்காக உமக்கு உமக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த கொரோனா வைரஸும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளும் கூட வெகு சீக்கிரமே எங்களை விட்டு விலகி போய் நாம் மறுபடியும் எங்கள் சபை நடத்தவும், கிருபையின் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகவும் நீர் கிருபை பாராட்டும். இத்தனை காலமாக நீர் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் இந்த வைரஸ் எங்களை தொட்டு விடாதபடியும், எங்களுடைய வாழ்க்கை பாதித்து விடாதபடியும் நீர் பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறேன். தொடர்ந்தும் கிருபையால் எங்களை வளர்த்து போஷித்து வந்ததற்கிறேன். நாம் இதையெல்லாம் நினைத்து கூட இதுவரையும் உமக்கு நன்றி சொல்லாத இருதயம் உள்ளவர்களாக இருந்திருந்தால், உம்முடைய கிருபையின் மூலமாக எங்களுடைய தவறுகள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு எத்தனை தடவை எத்தனை விதமாக நன்றி சொன்னாலும் அது போதாது ஆண்டவரே. ஏன், அந்த விதமாக நீர் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக எங்களை பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறீர்கள். அற்புதங்களை செய்கின்ற தேவன். இந்த காலத்திலும் கூட அற்புதங்களை செய்து எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீரே. இதையெல்லாம் நாம் எப்படி மறக்க முடியும், உமக்கு நன்றி சொல்லாமல் இருந்து விட முடியும். ஆண்டவரே, உமக்கு மகத்தான நன்றி ஐயா. நீர் கிருபையின் தேவன். இந்த கிருபையினாலே நீர் அநேகம் பேரை உம்மிடத்திலே சுவிசேஷத்தின் மூலமாக ஆவியின் கிரியையினாலே அழைத்துக் கொள்ளுகிறீர். அந்த காரியம் இந்த காலங்களிலே பல இடங்களிலும் நடக்க ஜெபித்து கேட்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைக்காக இந்த கொரோனா வைரஸ் காலமும் பயன்படுத்திபடியாக ஜெபித்து கேட்கிறோம். ஏன், நீ நல்லதையெல்லாம் செய்கிற தேவன். தீமையையும் பயன்படுத்தி அதையெல்லாம் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள நீர் காரியங்கள் செய்கின்ற தேவன். அந்தபடியாக உம்முடைய சுத்தம் நிறைவேற நாம் ஜெபித்து கேட்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் அவர் வருகின்ற வாரங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதையும் ஆவியின் மூலமாக எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய உறவை எல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலங்களிலே நான் நேரடியாக பார்த்து பழக வசதி இல்லாமல் இருக்கின்றது. பிசாசு இதையெல்லாம் எந்த விதத்திலும் பயன்படுத்தி எங்களுடைய உறவை கெடுத்து விடாமல் இருக்க நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற உறவு மகத்தான உறவு. அந்த உறவை எல்லாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கொடும், எங்களுக்கு வலிமையை கொடும் இந்த உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள. ஆண்டவரே, நாம் உம்முடைய வேதத்தை சத்தியத்தை விட்டு விலகி போகாமல் இருக்க நீர் எங்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் ஞானத்தையும் வலிமையையும் கொடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாம் தொடர்ந்து பாதுகாப்போடு இருந்து முன்னோக்கி போக நீர் கிருபை பாராட்டும். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.